கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 50.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்கின்ற ஒரு பெரிய சொத்தை தன்னுடைய உண்மை விளக்கம் என்ற நூலின் மூலம் நமக்கு மிக எளிமையாக அறிமுகப்படுத்திய மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளை உச்சியிலும் உளத்திலும் பொருத்தி வாழ்த்துகின்றேன். அவருடைய உண்மை விளக்கம் என்கின்ற நூலுக்கு எளிமையாக நமக்கு விளங்கும்படி உரை செய்து அருளிய நம்முடைய ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் திருவடிகளுக்கும் எங்கள் எல்லோருடைய வணக்கமும் குறித்தாகட்டும். இப்போது நாம் திருவருட்பயன் என்கின்ற உமாபதி சிவாச்சாரியாருடைய நூலை படித்துக் கொண்டிருக்கிறோம். உமாபதி சிவாச்சாரியார் தில்லைவாழந்தனர்களிலே ஒருவர். கிரியாநெறியில் ஊறி திளைத்து அதை கடந்து யோக ஞான மார்க்கத்துக்குள்ளும் நுழைந்தவர். தன்னுடைய குருவாகிய மறைஞான சம்பந்தருடைய திருவடிகளை போற்றி பல அற்புதங்களை செய்தவர். தத்துவ ஞானத்தை நன்றாக கைவரப்பெற்று சைவ சித்தாந்த நூல்களிலே 8 நூல்கள், சித்தாந்த அட்டகம் என்று சொல்லப்படுகிற 8 நூல்களை இயற்றிய பெருமானவர். அவருடைய நூலிலே எளிமையான நூலாக கருதப்படுவது இந்த திருவருட்பயன் என்கின்ற நூல். சைவ சித்தாந்த பேரறிஞர்கள் இந்த நூலைத்தான் உண்மை விளக்கத்திற்கு பிறகு படிக்க வேண்டிய நூல் என்று சிபாரிசு செய்திருக்கிறார்கள். அதனால் அந்த நூலை நாங்கள் கற்க முற்படுகிறோம். அந்த நூல் குறள்வெண்பா வடிவிலே ஆக்கப்பட்ட நூல். நற்கும் சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்கின்ற காப்புச் செயலோடு அந்த நூலை ஆரம்பிக்கிறார். விநாயகப் பெருமானுக்கு வணக்கம் சொல்கிறார். நல்ல குஞ்சரக்கன்றாக இருக்கக்கூடிய விநாயகனை வணங்கினால் கல்வி ஞானம் என்பவையெல்லாம் கற்கும் பண்டங்களாகாது என்ற அவருடைய முதல் குறளோடு நூலுக்குள்ளே நாம் நுழைகிறோம். 10 அதிகாரங்களை அமைத்திருக்கிறார். குறள் நம்முடைய குறள் நூல் போலவே அந்த 10 அதிகாரங்களிலும் 10 குறள்களாக மொத்தம் 100 குறள்கள் இந்த நூலிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நூலுக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அமரர் சிவபாத சுந்தரனார் அவர்களுடைய உரையைத்தான் நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். அவரும் ஒரு பெரிய சைவ சித்தாந்த பேரறிஞர். அவருடைய நூலின் நூடு பொதுச் செய்திகள் பெற்றுக் கொள்வதற்காக அந்த நூலை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது 5 அதிகாரங்கள் நாங்கள் படித்து முடித்திருக்கிறோம். படித்து முடித்திருக்கிறோம் என்பது முறைப்படியான முழுமையான கல்வியை சொல்லவில்லை, அதை கடந்திருக்கிறோம் என்பதை சொல்லுகிறேன். இந்த நூலினுடைய 5 அதிகாரத்தை பற்றி சொல்லுகிற பொழுது உரையாசிரியர் திருவருள் என்றும் பயன் என்றும் பிரித்து முதலைந்து அதிகாரங்களும் திருவருளை விளக்கம் செய்கிற அதிகாரங்கள், அதற்கு பிறகு வருகிற 5 அதிகாரங்களும் அதனுடைய பயனை சொல்லுகிற அதிகாரங்கள் என்று பிரித்துக் கொள்கிறார். இந்த நூலினுடைய முதல் 3 அதிகாரத்திலே உள்பொருள்களாகிய பதிபசுபாசம் விளக்கப்படுத்தப்படுகிறது. அதற்கு பிறகு இறைவனுடைய ஞானாசக்தியாகிய திருவருளின் பெருமை பற்றி சொல்லுகிற அதிகாரத்தை வைக்கிறார். அதை தொடர்ந்து அந்த திருவருளே குருவாக வந்து நம்மை ஆட்கொள்கின்ற விடயத்தை விளக்கம் செய்கிறார். அருளுரு நிலை என்கின்ற அதிகாரம், அருளாவது நிலை, அருளுரு நிலை என்று 2 அதிகாரங்களை வைத்து திருவருள் நம்மை சூழ்ந்திருக்கிற திருவருள், அந்த திருவருள் பக்குவப்படுகிற ஆன்மாவுக்கு குருவாக வந்து அவனுக்கு வீடு வெற்றை நல்கும் என்கின்ற செய்தியை, அதை தக்க மாணவன் தெரிந்து கொள்வான் என்ற செய்தியையும் நமக்கு 5 அதிகாரமாகிய அருளுரு நிலையிலே விளங்கச் செய்தார். இனி நாங்கள் படிக்க இருக்கிற அதிகாரம் அரிய நெறி என்று தொடங்குகிறார். அறியும் நெறி, அதாவது குருவானவர் நமக்கு வருவார், வந்து நம்மை தீர்ச்சை செய்து நம்மை ஈடேற்றுவார் என்ற செய்தியை முன்னேற்படுத்தோம். அவர் நமக்கு எப்படி அந்த ஈடேற்றத்தை செய்வார் என்கின்ற விவரத்தை இந்த அதிகாரம் சொல்லப்போகிறது. அப்போப்பட்ட ஆன்மாவுக்கு ஈடேற்றம் தருவதற்காக வருகிற குரு எப்படி அந்த உண்மை நிலையை நமக்கு விளங்கப்படுத்துவார் என்பதை சொல்வதாக இந்த அதிகாரம் இருக்கிறது. நான் எல்லோருக்குமாக சொல்லுகிற செய்தி, இந்த தத்துவங்கள் ஊடாக இறைவனை பக்திபூர்வமாக காண நாம் பயிற்சி பெற வேண்டும். தத்துவத்தினூடாக, புத்தியினூடாக விளங்குகிற இந்த நூலை, நூல்களை படிக்கிற பொழுது புத்தி கூர்மை பெறும். அப்படி கூர்மை பெறுகிற புத்தி அடங்க மறக்கும். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புத்தி கூர்மை பெற கூர்மை பெற அது அடங்க மறக்கும். அடங்க மறத்தால் ஆண்டவனை விட ரொம்ப தூரம் போய்விடுவோம். ஆகவே ஒவ்வொரு நூலை படிக்கிற பொழுதும் இது எங்களை ஈடேற்ற வந்த நூல் தவிர என் புத்திக்கு இருந்தாகவோ அல்லது என் புத்திக்கு வித்தகம் காட்ட வந்த நூல்களோ அல்ல என்பதை தயவு செய்து மனதிலே நீங்கள் பதித்துக் கொள்ளுங்கள். அது தவறப்படுமானால் ஆணவம் நீக்க படிக்கிற நூலே ஆணவத்துக்கு காரணமாக ஆகிவிடும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இயற்கை நமக்கு எதிராக போர் தொடுத்திருக்கிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்திலே செந்தில் சொல்லி மலையரசன் அப்படியா, அவர் இயற்கை எய்தி இருக்கிறார் என்ற தெளிவு செய்தி மனதை வருத்துகிறது. இளமையான வயதிலே அவருடைய இழப்பு என்பது அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு பெரிய இழப்பாக இருக்கும் என்று நினைக்க மனம் வருந்துகிறது. இறை வழிபாட்டை தவிர இத்தகைய துன்பங்களிலே இருந்து நம்மை மீட்டெடுப்பதற்கு இனி வழியில்லை என்று தெரிந்து போய்விட்டது. விஞ்ஞானம் சும்மா நம்மை எல்லாம் ஏமாற்றி கொண்டிருப்பதாகத்தான் எனக்கு படுகிறது. காலத்திலே இந்த விஞ்ஞானத்தால் வந்த விளைவுகள் தான் இந்த நோய் முதலியவை என்று கருத வேண்டி இருக்கிறது. ஞானம் என்பது நம்முடைய புத்தி கூறுகளிலே ஒன்று. அதனுடைய அளவுக்கு அதிகமான வீச்சு இயற்கையோடு மோதத்தலைப்பட்டதால் இப்பொழுது இயற்கை நம்மோடு மோதுகிறது. கிட்டத்தட்ட ஒரு வருடம் நாம் எல்லோரும் அடங்கி கிடந்து விட்டோம். இன்னும் எத்தனை வருடங்கள் இருக்கிற போகிறோம் என்பது எவருக்கும் தெரியவில்லை. தடுப்பு மருந்து என்று எல்லாம் சொல்லுகிறார்களே தவிர அதனுடைய விளைவு என்ன என்று தெரியவில்லை. பழைய காலத்து அசுரர்கள் வடிவம் மாறி வடிவம் மாறி வந்தது போல இந்த கிருமியும் வடிவம் மாறுவதாக சொல்கிறார்கள். ஒருமித்த அது விஞ்ஞான உலகம் அதை என்னவும் செய்து கொள்ளட்டும். உண்மை உள்ளவர்கள், சத்தியம் உள்ளவர்கள், இறை நம்பிக்கை உள்ளவர்கள் ஒருமித்து நினைத்தால், ஒருமித்து இந்த இடரிலே இருந்து உலகம் தப்ப வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அதற்கு வழிபிறக்கும் என்பது என்னுடைய அசையாத நம்பிக்கை. வான்மிகள் வளாது பெய்க, மலைவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க என்று வேண்டிய மரபு நம்முடைய மரபு. ஆகவே நமக்காகவும் மற்ற உயிர்களுக்காகவும் எல்லோருமாக சேர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும், அன்றாடம் செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். காலையோ மாலையோ கடவுளை கொண்டாடுகிற பொழுது நம்மை சார்ந்தவர்களுக்காகவும் உலகத்திற்காகவும் பிரார்த்தனை பண்ணுவது நம்முடைய கடமை. அந்த கடமையை தயவு செய்து இந்த தத்துவ விஷயத்திலே இறங்கியிருக்கிற நீங்கள் எல்லாருமாக சேர்ந்து செய்ய வேண்டும். உங்களுடைய தூய உள்ளம் நினைத்தால் இந்த நோயிலே இருந்து உலகம் விடுதலை பெறும் என்று நம்புகிறேன். ஆகவே அறிவு மார்க்கத்தையும் பக்தி மார்க்கத்தையும் சேர்த்து கொண்டே நீங்கள் இந்த நூல்களை படிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இப்பொழுது இந்த புதிய அதிகாரத்துக்குள்ளே நாம் நுழைய போகிறோம். ஆறாவது அதிகாரத்துக்குள்ளே நுழைய போகிறோம். என்னுடைய ஆசைகளிலே ஒன்று, முன்பு நாங்கள் திருவருட்பயன் படிக்கிற பொழுது ஒரு மீட்டல் செய்து இடையிலே அதற்கு மேலே திருவருட்பயனை படித்தோம். நீங்களே ஒவ்வொருவரும் குறிப்பிட்ட குறள்களுக்கோ இதற்கோ விளக்கம் செய்து அதை படித்ததாலே அந்த படித்த விஷயங்கள் மனதிலே தொடர்ந்து பதிவாகி கொண்டிருந்ததை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். இந்த 5 அதிகாரத்தை கூட அப்படி நாம் ஒரு தரம் மீட்டுக் கொள்வது நல்லது என்று படுகிறது. திடீரென நான் உங்கள் மேலே பாரத்தை சுமத்தவில்லை இந்த வாரத்தை நீங்கள் அதற்காக செலவழித்து ஒரு தரம் மீள படியுங்கள். அடுத்த வாரத்திலே வகுப்பிலே நாங்கள் அந்த மீட்டலையே அடிப்படையாக செய்து கொண்டு மேலே போவது நல்லது என்று நினைக்கிறேன். அதை எப்படி பிரித்து கொண்டு ஒருத்தர் ஒரு குரல் சொல்ல போகிறீர்களா, அல்லது குறிப்பிட்ட பகுதிகளாக பிரித்து கொண்டு அதை சொல்ல போகிறீர்களா என்று தீர்மானியுங்கள். அது நீங்களே பேசி தீர்மானித்து. 5 அதிகாரம் படித்திருக்கிறோம், 50 குரல் முடிந்திருக்கிறது. 5 குரலாக சொல்லலாம், 2 குரலாக சொன்னால் 25 பேர் சொல்லலாம். அந்த ஒழுங்கை அடுத்த வகுப்பிலே மீட்ட வேண்டும். அதை நிர்வாகிகள் ஒழுங்கு பண்ணி தருவார்கள் என்று நம்புகிறேன். இன்றைக்கு நாம் புது அதிகாரத்துக்குள்ளே நுழைவோம். சைவ பெரியார் அவர்கள் ஒரு வரியிலே முன்னுரை சொல்லிவிட்டு இந்த அதிகாரத்துக்குள்ளே நுழைகிறார். நம்முடைய ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் விரிவான ஒரு விளக்கம் இந்த அதிகாரத்துக்கு தந்திருக்கிறார். ஆகவே அந்த அதிகாரத்தை வாசே. ஏனென்றால் நாம் நம் நிலையில் நின்றுதான் கேட்க முடிகிறது. சைவ பெரியாருடைய நிலை என்பது வேறு, நம்முடைய நிலை என்பது வேறு. ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் சொல்லுகிற பொழுது ஒரு குழந்தைக்கு உணவு தீட்டுவது போல மிக எளிமையாக சொல்லுகிற ஒரு முறைமையை அவர் வைத்திருக்கிறபடியால் இந்த முன்னுரை பகுதியை ஐயாவிடம் சென்று படித்துவிட்டு நாங்கள் மீண்டும் சிவபாத சுந்தரனாருடைய நூலுக்குள்ளே நுழையலாம். இன்றைக்கு அந்த முன்னுரையை நாங்கள் படிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆகவே அதை நீங்கள் வாசிக்கலாம்.
திருவருட்பயன் 6ஆம் அதிகாரம். அதிகார தலைப்பு அறியும் நெறி. அதிகார பாயிரம் திரு ஆனந்தராசன் ஐயா உரையில் அருள் உருவாகிய ஞானாசிரியர் நிலை பற்றி முந்திய அதிகாரத்தில் அறிந்தோம். அவரே பக்குவ ஆன்மாவுக்கு உய்யும் வழியை காட்ட வல்லவர். முப்பொருள்களின் இயல்பையும் உள்ளவாறு உணரும்படி உணர்த்தி ஆன்மாவை கட்டி நின்றும் விடுவித்து மெய்ப்பொருளாகிய சிவபெருமானிடத்து அன்பை உண்டாக்கி அவனது திருவடியை பற்றி கொள்ளுமாறு செய்பவர்.
அதாவது ஆன்மாக்கள் மூவகைப்படும் என்பதை நாங்கள் படித்து விட்டோம். விஞ்ஞான கலர், பிள்ளையாகலர், சகலர் என்று மூன்றாக பிரிக்கிறார்கள். விஞ்ஞான கலர் என்பவர் ஒரு மலம் மட்டும் உள்ளவர்கள், ஆணவம் மட்டும் மலம் மட்டும் உள்ளவர் என்று முன்னே படித்தோம். பிள்ளையாகலர் ஆணவம் கண்மும் உடையவர்கள். சகலர் என்று சொல்லப்படுகிறவர் மும்மலங்களும் உடையவர்கள். இந்த 3 பேருக்கும் இறைவன் உபகாரம் செய்து கொண்டிருக்கிறான். 3 நிலையிலையுமே முத்தி பேர் உண்டு என்பதை நாங்கள் படித்து தெரிந்து கொண்டோம். விஞ்ஞானகலர் சகலர் பிரளய கலராகி விஞ்ஞானகலராகிதான் முத்தி அடைய வேண்டும் என்பது இல்லை. இத்தகைய ஆன்மாக்கள் அனாதியிலேயே கூட இத்தகைய பிரிவுகளோடு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆகவே இந்த 3 வகை ஆன்மாக்களுக்கும் இறைவன் எப்படி உபகாரம் செய்கிறான், உண்மை விளக்க உபகாரம் செய்கிறான் என்பதை இன்னே நாம் படித்தோம். விஞ்ஞான கலருக்கு அவர்களுடைய அறிவிலேயே பொருந்தி உண்மையை உணரச் செய்வான். அது அறிவுக்கு அறிவாகி நின்று அவர்கள் புத்தியை தன் புத்தியாக்கி அதனோடு உண்மையை விளக்கம் செய்வான். இது விஞ்ஞான கலருக்கு உபகாரம் செய்கிற முறைமை. பிரளயாகலருக்கு என்ன செய்வான் என்றால் வழிபடுகிற இறை ரூபமாகவே வந்து அவர்களுக்கு இந்த ஈடேற்றத்தை கொடுப்பான். அதாவது எண்டோல் முக்கன் அம்மானி என்று சொல்கிறோமே, இறை ரூபமாகவே வந்து, ஏனென்றால் அவர்களாலே அந்த ரூபத்தை பற்ற முடியும் என்றபடியால் அந்த ரூபத்திலேயே வந்து அவர்களுக்கு இந்த ஈடேற்றத்தை செய்து கொடுப்பான். சகல ஆன்மாக்கள் மும்மலங்களும் உடையவை. ஆகவே அதை அவற்றை இந்த உலக இன்பங்களிலே இருந்து மீட்டெடுக்க வேண்டும். அதற்காக இறைவன் தானும் மனித ரூபம் கொண்டு குருவாக வருவான் என்று படித்தோம். அப்படி மனித ரூபம் கொண்டு குருவாக வருகிற பொழுது பக்குவப்பட்ட ஏதாவது ஒரு ஆன்மாவை தேர்ந்தெடுத்து அதற்குள்ளே தன்னுடைய அதிர்ட்டிப்பை, ஞானாசக்தியினுடைய அதிர்ட்டிப்பை புகுத்தி அந்த குருவினோடு பக்குவப்பட்ட ஆன்மாவை இந்த மும்மரங்களிலிருந்தும் விடுபடச் செய்து முத்தி பேர் அடையும்படியான அந்த உபகாரத்தை இறைவன் செய்வான் என்று படித்தோம். அப்படி குருவாக வருவது என்பது திருவருளேதான் குருவாக வருவது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் அதிகாரத்தை அவர் படித்திருக்கிறார். அருள் குருநிலை என்பதிலே குருவாக வருபவன் இறைவனேதான். அவன் ஒரு ஆன்மா பக்குவப்பட்டால் கூட குருவாக வந்து மானுட சட்டை தாங்கி குருவாக வந்து மிட்டெடுப்பான் என்பதெல்லாம் நாம் படித்த செய்திகள். இங்கே அப்படி வரக்கூடிய குருவானவர் நமக்கு என்ன விதத்தில் உபகாரம் செய்ய போகிறார் என்பதைத்தான் இந்த அதிகாரம் சொல்லப்போகிறது. அதிலேதான் அவர் முன்னெதிரையே சொல்கிறார், பக்குவ ஆன்மாவுக்கு உய்யும் வழியை காட்ட வல்லவர், முப்பொருள்களின் இயல்பையும் உள்ளவாறு உணரும்படி உணர்த்தி ஆன்மாவை கட்டி நின்றும் விடுவித்து மெய்ப்பொருளாகிய சிவபெருமானிடத்து அன்பை உண்டாக்கி அவனது திருவடியை பற்றி கொள்ளுமாறு செய்வார். மூன்று உபகாரம் செய்வதாக சொல்லுகிறார். ஒன்று, குருவாக வந்து கட்டிலே இருந்து விடுவிப்பார். அதற்கு பிறகு மெய்ப்பொருளையாகிய சிவபெருமானிடத்தில் அன்பை உண்டாக்குவார். அதற்கு பிறகு அவனுடைய திருவடியை பற்றி செய்வார். இது மூன்று விதமான உபகாரம் அந்த குருவினாலே செய்யப்படுகிறது. கட்டிலே இருந்து முதல் விடுபடவன், இருளிலே இருந்து வந்தால்தான் ஒளியை தரிசிக்க முடியும். கட்டிலே இருந்து விடுபடுவது, கட்டிலே இருந்து விடுபட்டு ஒளி தெரிந்தவுடனே ஒளியிலே ஒரு ஈர்ப்பு ஒரு பற்றுதலும் உண்டாகும். அதுதான் அந்த அன்பை உண்டாக்குவது. அந்த அன்பு மெல்ல 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 நம்மை அந்த ஒளியோடு கலக்க செய்துவிடும். அதுதான் அந்த மூன்றாவதான அவர் சொல்லுகிறதாகிய திருவடியை பற்றி கொள்ளுமாறு செய்யும் உபகாரம். இந்த மூன்று உபகாரத்தையும் குருவாக வருகிற இறைவன் செய்கிறார் என்பதை சொல்லிவிட்டு மேலே தொடர்கிறார். அப்படி
பயன் மூன்று. ஞானாசிரியரால் ஆன்மா எய்தும் பயன் மூன்றாகும். அவை பாச நீக்கம், அருள் விளக்கம், இன்பப்பேறு என்பன.
ஆசிரியரான உபகாரம் என்று பிரித்து சொல்கிறார். ஒன்று பாச நீக்கம், அடுத்தது
அருள் விளக்கம்,
அருளை விளக்கம் செய்வது, திருவருளை விளக்கம் செய்வது, அதற்கு பிறகு
இன்பப்பேறு,
இன்பப்பேரை உண்டாக்குவது. இது மூன்றையும் செய்வதுதான் வருகிற குருவினுடைய நோக்கமாக இருக்கும் என்கிறார்.
ஆசிரியர் தமது உபதேசத்தால் இவ்வுலகில் ஈட்டப்படும் செல்வமும் யாக்கையும் அவற்றின் மேல் செய்யும் பற்றும் ஆகிய யாவும் பொய் எனவும் முதல்வனது திருவருள் ஒன்றுமே மெய் எனவும் காட்டுவார். அவரது அருளுரையிலே
நாங்கள் படித்தோம் மெய்யுணர்கள். திருக்குறளோடு பொருத்துகிற பொழுது வள்ளுவர் பெருந்தகை எப்படி இதனுடைய சாராம்சங்களை ஒரு சமய சார்பில்லாமல் சொல்லியிருக்கிறார் என்பது ஒரு வியப்புக்குரிய விஷயம். அங்கே சொன்ன அந்த மெய்யை உணரும்படியாக இந்த குரு செய்வான் என்று சொல்லுகிறார். அதாவது நிலையாமையை உணர்த்தி மெய்யுணர்தலை நமக்கு உருவாக்கி தருவது என்பதுதான் இப்பொழுது நாங்கள் படித்த நிலை. அதை திருப்பி அந்த இடத்தை படியுங்கள்.
ஆசிரியர் தமது உபதேசத்தால் இவ்வுலகில் ஈட்டப்படும் செல்வமும் யாக்கையும் அவற்றின் மேல் செய்யும் பற்றும் ஆகிய யாவும் பொய் எனவும்.
இதே இதே ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அனுபவத்துக்காக சொல்லுகிறேன். இது உபதேசத்தால் இவையெல்லாம் பொய் என்று உணர்த்தி இந்த பற்றுகளை நீக்குவது என்பது ஏதோ இருந்து நிறைய பேசி பாடம் நடத்துவது அல்ல. அதை விளங்கிக் கொள்ள ஒன்ற நல்ல குரு வந்தால் உட்கார வைத்து ஒரு பத்து நாள் வகுப்படுத்து இதெல்லாம் பொய் என்றால் அது பொய், பொய்யை விட்டு விலக தகுதி இல்லாத ஆன்மா என்றைக்குமே விளங்காது. என்ன உபதேசம் பண்ணினாலும் விளங்காது. இது பழுத்த பழம், இது ஆன்மா பக்குவப்படுகிற நிலைமைக்கு வந்துவிட்ட நிலைக்கு பிறகுதான் இறைவன் குருவாக வருவான். உபதேசத்தால் இவற்றையெல்லாம் உணர்த்துவான் என்றால் அவன் ஏதோ ஒரு வகையிலே, அது எந்த திச்சையாகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு வகையிலே ஆன்மாவை தீண்ட இவையெல்லாம் தானா அறந்து போகும் என்றுதான் நாம் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். வகுப்படுத்தி இவற்றை எல்லாம் செய்வான் என்று நினைக்க கூடாது. அப்படி நினைத்தால் அது பிழையான விஷயம். பக்குவப்பட்ட ஆன்மா அது பழுத்த பழத்தை, மரத்திலே பழுத்த பழத்தை தொட்டால் விழுந்து விடும், அவ்வளவுதான். அந்த பக்குவப்பட்ட பழத்துக்காகத்தான் இறைவன் வருகிறான். அவன் ஏதோ வகையான ஒரு உபதேசத்தாலே, அந்த உபதேசம் எதுவாகவும் இருக்கலாம், ஒரு வார்த்தை பேச, வார்த்தை சொல்ல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்றார் தாயுமானவர். ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவார், அந்த வார்த்தை அவனுக்கு வேலை செய்யும். எங்களுக்கு இப்ப அந்த இப்ப அருணகிரிநாதருக்கு சும்மா இரு என்றார், இதுதான் அவருக்கு உபதேசம். அவர் பெரிய ஞான நிலையை எழுதினார். இப்ப எங்களுக்கும் அந்த வார்த்தை கேட்கிறது, சும்மா இரு நானும் சொல்லுகிறேன் நீங்களும் கேட்கிறீர்கள், நாங்களும் அருணகிரிநாதர் ஆக முடியுமா? அது பழுத்த பழத்தை அந்த வார்த்தை போய் வேலை செய்தது, அவ்வளவுதான். ஆகவே இந்த இந்த வார்த்தைகளை படித்து விட்டு நாங்களும் அதுபோல செய்து பார்க்கலாம் என்பதிலே பிரயோசனம் இல்லை. நாம் செய்ய வேண்டிய வேலை நம்முடைய பக்குவத்தை வளர்த்துக்கொண்டே போக வேண்டும். வளர்த்து கொண்டு போனால் ஒரு நிலையிலே குரு தேடி வந்து ஏதோ ஒரு அவருடைய வேலையை சும்மா தட்டி விடுவது தான். அவர் அடித்து ஊதி புகை போட்டு படுக்க வைக்கிற வேலையெல்லாம் அவர் செய்யாது, இயற்கையே செய்யும். இயற்கையின் ஊடாக திருவருளே செய்து அந்த பக்குவ நிலை வந்த உடனே குருவானவர் வந்து சும்மா தொடுவார். அது தொடுவார் என்பது கையால் என்று நான் அர்த்தத்தில்லை. வார்த்தையாலே தொடுவார், பார்வையாலே தொடுவார், கையாலே தொடுவார். எங்கேயோ தொட அந்த ஆன்மா இந்த 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 இடர்களில் இருந்து விடுவிக்கப்படும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்.
ஆசிரியர் தமது உபதேசத்தால் இவ்வுலகில் ஈட்டப்படும் செல்வமும் யாக்கையும் அவற்றின் மேல் செய்யும் பற்றும் ஆகிய யாவும் பொய் எனவும் முதல்வனது திருவருள் ஒன்றுமே மெய் எனவும் காட்டுவார். அவரது அருளுரையை கேட்ட காலத்தில் மாணவர் உள்ளத்தில் அருள் தோற்றம் சிறிது உண்டாகும், மருள் சிறிது நீங்கும்.
ஒரு கொஞ்ச ஒளி உண்டாகி ஒரு கொஞ்ச இருள் நீக்கம் நிகழும் என்கிறார்.
பின்னர் அவரது அருளுரையை சிந்தித்து தெளிந்த காலத்தில் ஆன்ம அறிவில் அருள் விளக்கம் ஆன்ம அறிவில் அருள் விளக்கம் மேலிடும். அவ்வாறு அருள் மிக்கு விளங்கிய போது மருள் முற்றும் நீங்கும்.
அதாவது குரு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போய்விடுவார். அது ஏதோ ஒரு விதத்திலே சொல்லுவார். சொன்ன உடனே பிறகு மாணவன் மனதிலே அதுவே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அதுவே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்பது ஒரு ஆர்டர் அல்ல, ஓடிக்கொண்டு இருக்கும். பக்குவப்பட்ட மாணவனிடம் அந்த வார்த்தை வந்து விழுந்து விட்டால் அதுவே ஓடும். அப்படி ஓடி ஓடி ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது அதில இருந்து ஒரு தெளிவு பிறக்கும். வன்மீகி ராமாயணம் உருவான கதை சொல்லுகிற பொழுது ஒரு 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 சாபம் கேட்டு அந்த சாப வார்த்தை உள்ளே ஓடி 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 ஓடித்தான் அது காவியமாக மாறப்ப காரணமானது என்று சொல்வார்கள். அதுபோல நல்ல குரு சொல்லுகிற ஒரு வார்த்தை உள்ளே நின்று வேலை செய்து வேலை செய்து வேலை செய்து அவனை பக்குவப்படுத்தும். அதைத்தான் கற்றல் முறையிலே ஞான மார்க்கத்திலே அவர்கள் சொல்லுகிற பொழுது கேட்டல் முதல் நிலை, பிறகு சிந்தித்தல். சிந்தித்தல் என்பது திரும்ப 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 அதையே ஓட விடுதல். அதற்கு பிறகு நிட்டை கூடல். அப்படி வரிசைப்படுத்துகிறார்கள். அந்த வரிசையின்படிதான் ஐயா சொல்லி கொண்டு போகிறார். முதல் கேட்டலை சொன்னார், குருவினுடைய உபதேசம் கேட்டல். அதற்கு பிறகு சிந்தித்தலை சொல்லுகிறார். அதைத்தான் இந்த பந்தியிலே சொன்னார்.
பின்னர் அவரது அருளுரையை சிந்தித்து தெளிந்த காலத்தில் ஆன்ம அறிவில் அருள் விளக்கம் மேலிடும். அவ்வாறு அருள் மிக்கு விளங்கிய போது மருள் முற்றும் நீங்கும். இதுவே பாச நீக்கமும் அருள் விளக்கமும் ஆகும்.
அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது முதல் கேட்பது, பிறகு சிந்திப்பது. சிந்திக்க 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 அதனுடைய தெளிவு உண்டாகி அதிலே இருந்து அந்த அந்த தெளிவு என்ன செய்யும் என்றால் பாச நீக்கத்தை முற்றாக செய்து அருளை நமக்கு முழுவதுமையாக பெற்றுத்தரும் என்கின்ற விவரம் சொல்லுகிறார்.
பின் அருள் ஒளியால் சிவத்தை உணர்ந்து அதில் அழுந்தும் நிலை உண்டாகும். இதுவே இன்பப்பேறு ஆகும்.
நம்முடைய இயல்பே, ஆன்மாவினுடைய இயல்பே ஒன்று இருக்கிறது. ஒரு இன்ப அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டோமானால் பிறகு அதையே சிந்தித்து 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 பிறகு அதிலேயே மூழ்குவோம். இது நம்முடைய பொதுவான இயல்பு. சாதாரண சிற்றின்பங்களிலேயே அது உண்டு. இன்னும் சொல்ல போனால் சிற்றின்பம் என்று நாங்கள் சொல்லுகின்ற இந்த காமம் போன்ற விஷயத்திலே முதலிலே அது பற்றி கேள்விப்பட்டு ஒரு அனுபவம் ஏற்பட்டு விட்டால் பிறகு மனம் அதையே சுத்தி சுத்தி வரும். அந்த அனுபவத்துக்காக ஏங்கியபடியே இருக்கும். சிற்றின்பத்திலேயே இதுதான் நிலை என்றால் பேரின்பத்திலே எப்படி இருக்கும் என்று நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். சிற்றின்பத்திலேயே ஒரு அனுபவ தூண்டல் ஏற்பட்டு விட்டால் அந்த அனுபவ தூண்டலே திரும்ப திரும்ப புத்தியிலே நின்று 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 அதற்குள்ளே நம்மை மூழ்கடிப்பது போல பேரின்பத்திலும் இறைவன் வந்து முதலிலே சொல்வான், ஒரு வார்த்தை சொல்வான். அந்த வார்த்தையை இவன் சிந்திக்க 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 அந்த இன்ப நிலை உருவாகி பிறகு அதுவே இவனை விழுங்கிவிடும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்.
ஞான செய்திகள் மூன்று. இந்த ஞான செய்திகளை மூன்று நிலைகளாக வகுத்து காட்டுகிறார் ஆசிரியர் உமாபதி சிவம். இதனை அவரது சிவப்பிரகாச நூலில் காணலாம். அம்மூன்று நிலைகளாவன ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி ஆன்ம லாபம் என்பன.
ஐயா அவர்கள் போன்றவர்களுடைய பெருமையும் என்னை போன்றவர்களுடைய இழிவும் என்னவென்றால், அவர்கள் சித்தாந்த நூல்கள் முழுவதையும் கரைத்து குடித்தவர்கள். அதற்கு பிறகு பேசுகிறார்கள். நாங்கள் ஒரு நூலை படித்து அதற்கூடாக மெல்ல மெல்ல பற்றி பற்றி மேலே போய் கொண்டிருக்கிறோம். ஆகவே அது அவர்களுடைய அந்த விரிவை காட்டும். இங்கே அவர் விளக்கம் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், சிவப்பிரகாசம் என்கின்ற உமாபதி சிவாச்சாரியார்கள் நூலிலே இந்த செய்தி தெளிவாக சொல்லப்படுகிறது என்கிறார். எந்த செய்தி அதை திருப்பி படியுங்கள்.
இந்த ஞான செய்திகளை மூன்று நிலைகளாக வகுத்து காட்டுகிறார் ஆசிரியர் உமாபதி சிவம். இதனை அவரது சிவப்பிரகாச நூலில் காணலாம். அம்மூன்று நிலைகளாவன ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம் என்பன.
மூன்று நிலைகளாக பிரிக்கிறார். ஒன்று ஆன்ம தரிசனம், அதற்கு பிறகு ஆன்ம சுத்தி, அதற்கு பிறகு ஆன்ம லாபம். அவர் மேலே அதை விளக்கம் செய்வார் என்றபடியால் நாம் படித்துக்கொண்டே அதை விளங்குவோம். இந்த மூன்று நிலைகளை
இவ்வுடம்பின் தன்மை எனக்கு உரியதன்று என தன்னை உடம்பின் வேறாக காணுதல் ஆன்ம தரிசனம் ஆகும்.
அது ரொம்ப முக்கியம். எங்களுக்கு உடம்பும் உயிரும் ஒன்று. அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உடம்பு வேறு உயிர் வேறு என்ற உணர்வு எங்களுக்கு துளியளவும் இல்லை. உடம்பே உயிர், உயிரே உடம்பு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். குருவினுடைய உபதேசத்தினாலே இது ரெண்டும் வேறு வேறு என்கின்ற நிலை தெளிவாக தெரியும். அதைத்தான் ஆன்ம தரிசனம் என்று சொல்கிறார்கள். இந்த உலக பொருள்கள், உடம்பு முதலியவை எல்லாம் நமக்கு அப்பாற்பட்டவை, நமக்கு உரியவை அல்ல. உயிர் என்பது ஒன்று உண்டு, அது வேறானது என்கின்ற உணர்ச்சியை தருவதுதான் ஆன்ம தரிசனம். எப்பொழுதும் பாருங்கள், புறத்திலே தேடிக்கொண்டிருக்கிற நாங்கள் முதலிலே அறிவு என்பதை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் என்றால் புறத்தேடலுக்கு பயன்படுத்துகிறோம். புறத்தேடலுக்கு ஒரு எல்லை இல்லை. அது செவ்வாய் கிரகத்துக்கு போய் அதுக்கு மேலே போய் எங்கும் போய் கொண்டிருக்கும். புறத்தேடலுக்கு முடிவில்லை. ஆகவே முடிவு காண விரும்புகிற, அறிவின் முடிவான விரும்புகிற மாணவன் திரும்புகிறான். போய் போன தூரத்தில் பிரயோசனம் இல்லை, இனி உள்ளே நுழைய வேண்டும் என்று உள்ளே நுழைகிற பொழுதுதான் அந்த அறிவு தேடல் அவனுக்கு ஆன்ம தரிசனத்தை உண்டாக்கும். உடம்பு வேறு, எனக்குள்ளே இன்னொரு பொருள் இருக்கிறது, அதுதான் இந்த விஷயத்தை எல்லாம் அறிகிறது அனுபவிக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதுதான் ஆன்ம தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் இங்கே சொன்னார்.